2016 ஜூன் மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் முனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் சந்திப்பு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சோழமண்டலத்தில் இவர் ஆராயாத கோயில்களே இல்லை என்னும் அளவிற்கு பல ஆலயங்களை தேடி சென்று கள ஆய்வு செய்தவர் குடவாயில் பாலசுப்ரமணியன். வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர், கட்டுரையாளர், கல்வெட்டு அறிஞர், கோயிற்கலை நிபுணர் என பல திறக்குகளில் இயங்குகிறவர். இவரது ஆய்வு முடிவுகள் மிக முக்கியமானவை. இவர் எழுதிய குடவாயிற்கோட்டம், கருணாகர தொண்டைமான், நந்திபுரம், கோனேரிராயன், கோயிற்கலை மரபு, தமிழக கோபுரக்கலை மரபு, தஞ்சாவூர், தஞ்சை நாயக்கர் வரலாறு, ராஜராஜேச்சரம், தாராசுரம் போன்ற நூல்கள் வரலாற்று ஆய்வில் பல புதிய கதவுகளை திறந்தவை. அகில இந்திய அளவில் பல கருத்தரங்குகளில் ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்திருக்கிறார். கோலாலம்பூர் மற்றும் தஞ்சையில் நிகழ்ந்த உலகத்தமிழ் மாநாடுகளிலும், கோவையில் நடைபெற்ற உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டிலும் சிறந்த பங்களிப்பை தந்திருக்கிறார். கம்போடியா, ஜாவா, பாலி பகுதிகளில் கள ஆய்வு செய்து பல உண்மைகளை வெளிக்கொணர்ந்துள்ளார். ஆனந்த குமாரசாமி கவின்கலை விருது, ஷேக்கிழார் விருது, திருக்கோயில் கலைச்செல்வர் விருது, ராஜராஜ சோழன் விருது, ஊவேசா விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, சாஸ்திரா பல்கலையின் முது முனைவர் விருது உட்பட பல்வேறு கௌரவங்களை பெற்றவர். தமிழகம் தேர்தல் பரபரப்பில் இருந்த வேளையில் தஞ்சையில் அவரது இல்லத்தில் ஒரு முற்பகல் நேரத்தில் சந்தித்து உரையாடினோம். அதிலிருந்து வரலாற்றாய்வில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது எப்படி? குடவாயில் கோட்டம் என்று சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் தற்போதைய குடவாசலுக்கு அருகே உள்ள பெருமங்கலம் என்ற கிராமத்தில் பிறந்தேன். அருகிலிருந்த கோட்டமம் என்ற பகுதி மிகப்பெரிய கருவை காடு. அங்கே சங்க காலத்தில் நிதி சேமிப்பு கிடங்கு இருந்திருக்கிறது. அங்கே மழை பெய்து மண்ணரித்து ஓடும் போது கரைகளில் நிறைய நாணயங்கள் கிடைக்கும். தங்கம், வெள்ளி, செப்பு என்று பலவாறாக இருக்கும். சிறுவயதில் சில காசுகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. அவற்றில் உரக என்று பொறிக்கப்பட்ட தங்க காசும் ஒன்று. அது ஈழத்து வெற்றி நினைவாக ராஜராஜன் வெளியிட்ட காசு. அது தவிர சங்ககால சோழர் காசு ஒன்றும் கிடைத்தது. சுந்தர பாண்டியன் காலத்து காசு ஒன்றும் கிடைத்தது. இந்த காசுகள் வரலாற்றின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தின. பள்ளி நூலகத்திலும் குடவாசல் பொது நூலகத்திலும் படிக்க கிடைத்த வரலாற்று ஆய்வு நூல்களும், அருகிலிருந்த ஆலயங்களுக்கு சென்ற போது பார்த்த கல்வெட்டுகளும் என்னுள் அலைகளை ஏற்படுத்தின. அவற்றை படித்தறிய ஆர்வம் ஏற்பட்டது. கலைக்களஞ்சியத்தில் ஒவ்வொரு எழுத்தும் எப்படி வரிவடிவம் பெற்றது என்பதை படத்துடன் பார்த்தேன். அதனை ஒரு நோட்புக்கில் எழுதி வைத்துக் கொண்டு கல்வெட்டு எழுத்துக்களை ஒப்பிட்டு படித்து பார்ப்பேன். அக்காலகட்டத்தில் தினமணி சுழல் இதழில் நிறைய வரலாற்று ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்தன. அவை எனக்கு இத்துறை மீது ஆர்வத்தை தூண்டின. தமிழ்நாடு தொல்பொருள் துறையின் இயக்குநராக இருந்த டாக்டர் நாகசாமி கோடை விடுமுறைகளில் கல்வெட்டுக்களை படிக்க பயிற்சி நடத்துவார். நான் அதில் கலந்து கொண்டேன். அவரையே எனது ஆசானாகவும் வரித்து கொண்டேன். பின்னர் கல்லூரி காலத்தில் ஆலயங்களுக்கு சென்று கல்வெட்டுகளை படியெடுப்பேன். சென்னைக்கு செல்லும் போது நாகசாமி அவர்களிடம் அதை காட்டி விளக்கத்தை அறிய முயல்வேன். இப்படித்தான் ஆரம்பித்தது. உங்கள் முதல் ஆய்வு எது? 1970 நான் கும்பகோணம் கல்லூரியில் விலங்கியல் படித்தேன். ஆனாலும் ஆர்வம் முழுவதும் தொல்லியலில் தான். காரணம், குழந்தையை சுற்றியுள்ள ஆலயங்கள். எனது ஓய்வு நேரத்தை அங்கேதான் செலவழிப்பேன். அப்போது அடிக்கடி தாராசுரம் கோயிலுக்கு போவேன். அற்புதமான கோயில் அது. 63 நாயன்மார்களின் வரலாறும் அங்கே சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தை சுற்றி புதர்மண்டி கிராமத்து மக்களால் கழிப்பிடமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது எனக்கு வருத்தத்தை தந்தது. தினமணி சுழலில் அது பற்றி கல்லெல்லாம் கதை சொல்லும் தாராசுரம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதி அனுப்பினேன். அதுதான் எனது எழுத்துலக பிரவேசம். அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இன்று வரை தொடர்ந்து தினமணியிலும் மற்றும் பல இதழ்களிலும் ஆய்வு கட்டுரைகள் எழுதி வருகிறேன். டாக்டர் நாகசாமியைப் போலவே சேக்கிழார் அடிப்பொடி தீனா ராமச்சந்திரன் அவர்களும் எனது ஆசான்களுள் ஒருவர். 80,000 மேற்பட்ட நூல்களை அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். சைவம், சமயம், தமிழ் என எல்லாவற்றிலும் மேம்பட்ட விற்பன்னர். தினந்தோறும் அவரை சந்தித்து 2 மணி நேரமாவது உரையாடுவேன். சமயம் தமிழ் இலக்கியம் பற்றி நிறைய செய்திகளை அவரிடமிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய மாணவன் என்பதில் பெருமை அடைகிறேன். சரஸ்வதி மகால் நூலகத்தில் பணியாற்றிய அனுபவம் குறித்து, தொடக்கத்தில் சரஸ்வதி மகால் நூலகத்தின் ஆவண பிரிவில் நுண்படத்துறை வல்லுநராகவும் காப்பாட்சியராகவும் பின்னர் வெளியீட்டு மேலாளராகவும் பணிபுரிந்தேன். அங்கு நிறைய பழைய ஓலை சுவடிகளை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. என்னுடன் தெலுங்கு பண்டிதர் விஸ்வநாதன், மராத்தி பண்டிதர் பீமராவ், சமஸ்கிருத பண்டிதர்கள் என பல விற்பனர்கள் பணியாற்றினர். சுவடியில் வல்லுநர்களான அவர்களிடமிருந்து கிடைத்த செய்திகள் எனது ஆய்வுகளுக்கு தேடல்களுக்கு துணை நின்றன. கள ஆய்வில் நான் பெற்ற தகவல்களையும் அவர்கள் கூறிய இலக்கிய வரலாற்று செய்திகளையும் ஒப்பு நோக்கி பல அரிய உண்மைகளை அறிந்து கொள்ள முடிந்தது. தெலுங்கு, சமஸ்கிருதம், மராத்தி நூல்களில் இருந்தும் பல செய்திகளை அறிந்து கொண்டேன். பல நூல்களை எழுத அது காரணமானது. அந்த அனுபவங்கள் என் வாழ்வின் பொக்கிஷம். உங்களது கண்டுபிடிப்புகள் பற்றி எனது ஆய்வுகளுள் மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒன்று நந்திபுரம் ஆயிரத்தளி பற்றியது. பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் காஞ்சிபுரம் தனக்கு பாதுகாப்பில்லை என்று கருதிய காரணத்தால் சோழ நாட்டில் ஒரு பாதுகாப்பு மிக்க தலைநகரை உருவாக்கினான். அதுதான் நந்திபுரத்து ஆயிரத்தளி என்பது. ஆயிரத்தளி என்றால் ஆயிரம் சிவலிங்கங்களை கொண்ட பெரும் கோயில். நந்திபுரம் அதன் தலைநகர். பல்லவர் சோழர்களை பற்றி ஆராய்ந்த வல்லுநர்கள் எல்லாருமே இந்த நந்திபுரம் பழையாறையை அடுத்துள்ள நாதன் கோயில் என்பதாகத்தான் பதிவு செய்துள்ளனர். பழையாறையில் சோழ அரண்மனைகள் பல இருந்துள்ளன. பல்லவர்களின் அரண்மனையும் அங்கே இருந்திருக்கிறது. அதை வைத்து அவர்கள் அப்படி முடிவு கட்டினர். நானும் பல ஆண்டுகள் இது பற்றி ஆராய்ந்தேன். கல்வெட்டு சான்றுகளை பரிசீலித்தேன். இந்தியன் நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் INTAC ஒருமுறை கண்டியூர் கோயிலை பற்றி எழுதுவதற்கான ஆய்வு திட்டத்தை எனக்கு அளித்தது. நான் கண்டியூரில் கள ஆய்வு செய்தேன். அப்போது தஞ்சை அருகில் வீரசிங்கம்பேட்டையில் ஒரு தோட்டத்தில் நிறைய சிவலிங்கங்கள் உள்ளதாகவும் எங்கு தோண்டினாலும் சிவலிங்கமாக வருவதாகவும் செய்தி கிடைத்தது. உடனே நான் அங்கு சென்று ஆராய்ந்தேன். அதுதான் நந்திபுரத்து ஆயிரத்தளியாக இருந்திருக்க வேண்டும் என்று யூகித்தேன். அதற்கான தேடல்களை தொடர்ந்தேன். அரண்மனை கோயில் இருந்த இடம் ஏன் அந்த கோயில் அழிந்தது என்பதையெல்லாம் ஆராய்ந்தேன். மாலிகாப்பூர் படையெடுப்பில் அழிந்த கோயில்களுள் அதுவும் ஒன்று. அதற்கான ஆதார தரவுகளை சேகரித்தேன். 700க்கும் மேற்பட்ட சிவலிங்கங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. ஆனால் மேலும் வலுவான சான்று தேவைப்பட்டது. அப்போதுதான் சுந்தரபாண்டியன் கல்வெட்டு ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிடைத்தது. அதில் ஆதாரம் இருந்தது. ஓ, சுவாரஸ்யம்! அந்த கல்வெட்டில் என்ன இருந்தது? மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டை கைப்பற்றி அதன் பழைய தலைநகரங்களான உறையூர், தஞ்சாவூர், பழையாறை போன்ற நகரங்களை அழித்துவிட்டு விஜயாபிஷேகம் செய்து கொண்டது நந்திபுரத்து ஆயிரத்தளி அரண்மனை என்று தனது மெய்கீர்த்தியில் குறிப்பிட்டிருக்கிறான். வெற்றி கொண்டாட்டமாக சில ஊர்களையும் ஆலயங்களுக்கு நிபந்தமாக அளித்திருக்கிறான். அதனை பற்றி கல்வெட்டில் சோழ மண்டலத்து நித்த வினோத வளநாட்டு கிழார் கூற்றத்து நந்திபுரத்து ஆயிரத்தளி அரண்மனையில் அமர்ந்து செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறான். இது ஒரு முக்கியமான ஆதாரம். சோழ நாட்டில் மூன்று நந்திபுரங்கள் இருந்திருக்கின்றன. ஒன்று வேதாரண்யம் பக்கத்தில், மற்றொன்று பழையாறை அருகில், மற்றொன்று இந்த நந்திபுரம். பழையாறை நந்திபுரம் திருநறையூர் கூற்றத்தில் இருந்திருக்கிறது. வேதாரண்யம் நந்திபுரம் ஆவூர் கூற்றத்தில் இருந்திருக்கிறது. கிழார் கூற்றத்தில் அமைந்த ஒரே நந்திபுரம் தஞ்சைக்கருகே கண்டியூர் பகுதியில் அமைந்திருக்கும் இதுதான் என்பது உறுதியானது. அதை மெய்ப்பித்து நந்திபுரம் என்ற நூலை எழுதினேன். INTAC அந்நூலை வெளியிட்டது. நாயக்கர் வரலாறு பற்றியும் நீங்கள் ஆராய்ந்து எழுதியிருக்கிறீர்கள் அல்லவா? ஆம், நாயக்கர்களின் வரலாறு முன்னமே எழுதப்பட்டிருந்தாலும் சரியான ஆவண தரவுகளின்படி இல்லை. அமரர் விருத்தகிரீசன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மூலம் ஆங்கிலத்தில் நாயக்கர் வரலாற்றை எழுதியிருந்தார். அவரும் அந்த நூலில் சமகால சான்றுகள் கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் 25-30 ஆண்டுகளாக தேடி ஆராய்ந்து ஆவணங்களை திரட்டினேன். கல்வெட்டுகள், செப்பேடுகள் மூலம் கிடைத்த செய்திகளைக் கொண்டும், சரஸ்வதி மகால் சுவடிகளைக் கொண்டும், தெலுங்கு, சமஸ்கிருத, மராட்டிய நூல்கள் வல்லுநர்களின் உதவியைக் கொண்டும் முறையாக தொகுத்து நூலாக்கினேன். அதுதான் தஞ்சை நாயக்க மன்னர்கள் வரலாறு. அது திருத்தமான, தெளிவான, அதிகாரபூர்வமான வரலாற்று ஆவணமாகும். எனக்கு புகழ் சேர்த்த நூல்களுள் அதுவும் ஒன்று. பழங்கால கோயில்கள் பல இன்னமும் காணப்படுகின்றன. ஆனால் மன்னர்களின் அரண்மனைகள் அதிகம் காண கிடைப்பதில்லை. இதற்கு என்ன காரணம்? தஞ்சையில் உறையூரில் அரண்மனைகள் இருந்துள்ளன. பூம்புவாரில் கடல் கொண்டு விட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிறப்பானதொரு அரண்மனை இருந்திருக்கிறது. பழையாறையில் சோழர் வாழ்ந்த சோழன் மாளிகை என்ற இல்லம் இருந்திருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் அழிந்து போய்விட்டன. காரணம், தமிழ் மன்னர்களிடையே நிலவிய பகை. இது சங்ககாலம் முதலே தொடர்ந்திருக்கிறது. சேர சோழ பாண்டியர் மூவருமே பலமான மன்னர்களாக அக்காலத்தில் இருந்திருக்கிறார்கள். சங்கம் அருவிய காலத்திற்கு பிறகு பிற்கால சோழர்கள் ஆட்சி அமைந்த போது பாண்டியர்கள் வலிமை குன்றினார்கள். சோழர்களின் கை ஓங்கியது. ஏறத்தாழ 430 ஆண்டுகள் சோழர்கள் பாண்டியர்களை தமது ஆதிக்கத்தின் கீழ் அரசர்களாக வைத்திருந்தார்கள். அதற்கு சோழ பாண்டி மண்டலம் என்றே பெயர் இருந்தது. மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் நிலைமை மாறியது. பாண்டியர்கள் சோழ ஆதிக்கத்தை எதிர்த்து கிளர்ச்சி செய்தார்கள். இதனால் வெகுண்ட குலோத்துங்கன் பாண்டி நாட்டின் மீது படையெடுத்தான். பாண்டியனை தோற்கடித்து அவர்களது அரண்மனையை தரைமட்டமாக்கினான். கழுதையை கொண்டு உழுது வரகு தெளித்தான். அரண்மனையிலிருந்து கைப்பற்றிய பெருஞ்செல்வத்தை ஆலுவாய் அண்ணல் கோயிலுக்கு எடுத்துச் சென்று அவர் காலடியில் சமர்ப்பித்து அவருக்கு பெருவிழா எடுத்து வீதியில் நின்று இறைவனை சேவித்ததாக அவனது மெய்க்கீர்த்தி சொல்லுகிறது. பின்பு சோழ நாடு திரும்பும் வழியில் இருந்த பொன்னமராவதி, குடுமியான்மலை போன்ற ஊர்களில் ஆலயங்களுக்கு கொடை கொடுக்கிறான். சோழ நாட்டுக்கு வந்த பின்பு பாண்டி நாட்டிலிருந்து கொண்டு வந்த நிதியை கொண்டு ஆலயங்களுக்கு சிறப்பு செய்கிறான். பகை மன்னர்களிடமிருந்து கைப்பற்றிய செல்வத்தை கோயில்களுக்குத்தான் அளித்திருக்கிறான் என்பது அவன் வரலாற்றிலிருந்து தெரிய வருகிறது. சோழர்களுடைய வலிமை மூன்றாம் ராஜராஜன், மூன்றாம் ராஜேந்திரன் காலத்தில் குறையும் போது மாறவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வந்து அதன் தலைநகர்களை அழித்தான். இது பற்றி அவன் மெய்கீர்த்தியில் தஞ்சையும் உரந்தையும் செந்தழல் கொளுத்தி என்று சொல்கிறான். தஞ்சை, பழையாறை, கங்கை கொண்ட சோழபுரம் அரண்மனைகளை இடித்தான். கழுதை கட்டி உழுது வரகு தெளித்தான். பின்னர் சோழ நாட்டின் நந்திபுரத்து ஆயுதத்தெளி அரண்மனையில் விஜயாபிஷேகம் செய்து கொண்டான். அவனும் சோழ நாட்டில் கவர்ந்த செல்வங்களை கொண்டு சோழ பாண்டிய நாட்டு ஆலயங்களுக்கு நிபந்தங்கள் அளித்தானே தவிர சோழ நாட்டு கோயில்களை அழிக்க முற்படவில்லை. தில்லை கோயிலுக்கு பெருஞ்செல்வத்தை அளித்தான். குலோத்துங்க சோழன் முன்னர் அளித்திருந்த கோயில் அறக்கொடைகளை தொடரச் செய்தான். அதற்காக புதிய அறக்குடைகளையும் தன் பெயரில் நிபந்தங்களையும் அளித்தான். மன்னர்களின் பகையால் அரண்மனைகள் அழிந்தன. ஆனால் ஆலயங்கள் நிலைத்து நின்றன. திருவள்ளரையில் உள்ள வைணவ ஆலயத்தில் தன் வெற்றி குறித்த கல்வெட்டு ஒன்றையும் சுந்தர பாண்டியன் பொறித்திருக்கிறான். அதில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்கிறது. ஓ, சொல்லுங்களேன். கரிகாட் பெருவளத்தானை புகழ்ந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை பாடினார். அது கண்டு மகிழ்ந்த அவன் புலவருக்கு 16,000 பொன்னும் 16 கால் மண்டபம் ஒன்றையும் பரிசாக கொடுத்தான். சோழ நாட்டின் மீது படையெடுத்து வந்த மாறவர்மன் சுந்தர பாண்டியன் ஆலயங்கள் தவிர்த்து அனைத்து அரண்மனைகளையும் மண்டபங்களையும் அரசியல் கேந்திரங்களையும் அழித்தான். அவன் பறிக்காத தூணில்லை, அழிக்காத மண்டபமில்லை. ஆனால் கரிகாலன் புலவனுக்கு கொடுத்த அந்த 16 கால் மண்டபத்தை மட்டும் அழிக்காமல் விட்டுவிட்டான். பகைவனான சோழனை புகழ்ந்து பாடியதற்கான பரிசில் என்றாலும் ஒரு தமிழ் புலவன் பெற்றதென்பதால் அதை அழிப்பது தகாது என்றெண்ணி அதை மட்டும் விட்டுவிட்டான். அது பற்றி அந்த கல்வெட்டில் பறியாத தூணில்லை, கண்ணன் செய் பட்டினப்பாலை கண்டு நெறியான் விழும் தூண் 16 அங்கு நின்றனவே என்று சொல்லியிருக்கிறான். மன்னர்கள் தங்களுக்குள் பகைவர்களாக இருந்தார்களே தவிர அந்த பகைமை மக்களோ ஆலயங்களோ அழிவதற்கு காரணமாக இருக்கவில்லை. அவர்களுக்கு தர்மம் பகையல்ல. இதுதான் நம் தமிழ் மன்னர்களின் தனிப்பட்ட சிறப்பு என்றும் சொல்லலாம். வரலாற்று ஆய்வுகளின் இன்றைய நிலை எப்படி உள்ளது? கல்வெட்டுகள், செப்பேடுகளை பரிசீலித்து இன்றைக்கு வரலாறுகள் எழுதப்படுகின்றன. ஓலைச்சுவடிகளும் பயன்படுகின்றன. பல்லாயிரக்கணக்கான கல்வெட்டுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே அவை பதியப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. முதலில் அவை ஊட்டியில் பாதுகாக்கப்பட்டு வந்தன. நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் நமது அரசு மற்றும் அதிகாரிகளின் அலட்சிய போக்காலும் பொறுப்பின்மையாலும் அவை மைசூருக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டன. அதனால் இன்றைக்கும் ஏதாவது விவரத்தை சரிபார்க்க, ஒப்பிட அல்லது மூலப்படியை பார்க்க வேண்டுமென்றால் மைசூருக்கு போக வேண்டி இருக்கிறது. அதிலும் அனுமதி, மொழி பிரச்சனை என்று பல்வேறு தடைகள். எல்லா ஆய்வாளர்களுக்கும் அது சாத்தியமில்லை. தற்போதிருக்கும் தொழில்நுட்பத்தில் அந்த பதிவுகளை இணையத்தில் பதிவேற்றம் செய்து வைக்கலாம். அதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இப்படி பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. உதாரணமாக சில விஷயங்கள். 1915 1920 காலகட்டத்தில் திருவிடைமருதூர் ஆலய கல்வெட்டுகளை ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்தனர். அது பராந்தக சோழன் கட்டிய கோயில். நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள். படியெடுத்தவர் ஒரு ஆங்கிலேய ஆய்வாளர். அப்போது அங்கே ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்ய வந்தவர்கள் கல்வெட்டுகளை அகற்றினர். ஆய்வாளர் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. அஞ்சிய அந்த ஆய்வாளர் பல உதவியாளர்களை கொண்டு கல்வெட்டுகள் அனைத்தையும் பதிவு செய்து மைசூரில் கொண்டு போய் வைத்து விட்டார். அதை அச்சிலும் கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கு திருவிடைமருதூர் ஆலயத்தில் ஒரு கல்வெட்டு கூட கிடையாது. அத்தனை சாசனங்களையும் தூக்கி எரிந்துவிட்டு புதிய தூண்களை கொண்டு வந்து கட்டிவிட்டார்கள். கல்வெட்டுகள் காணாமல் போய்விட்டன. ஒரு கோயிலின் நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகளை ஒரே ஒரு திருப்பணி செய்து நாம் அழித்தோம். இது மாதிரி பல ஆலயங்களில் நடந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே உள்ள திருவிடைவாயில் கோயிலில் சம்பந்தர் பாடிய பதிகம் ஒரு கல்வெட்டில் இருந்தது. குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டு அது. அது இந்திய தொல்லியல் துறையினரால் மைப்படி எடுத்து மைசூரில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பின்னர் அந்த ஆலயம் புனரமைக்கப்பட்ட போது அந்த கல்வெட்டு அழிக்கப்பட்டது. இப்படி பலவற்றை சொல்லலாம். இன்றைக்கு வரும் முனைவர் பட்ட ஆய்வேடுகளில் பலவற்றின் தரம் கேள்விக்குறிதான். வழிகாட்டி பேராசிரியரால் கைடு பணம் வாங்கி கொண்டு எழுதப்படுவதாக அல்லது எழுத வைக்கப்படுவதாகவும் தரக்குறைவானதாகவும் பல ஆய்வேடுகள் உள்ளன. அதுபோல பல பேராசிரியர்களுக்கு நிறைய ப்ராஜெக்டுகள் கிடைக்கின்றன. அவர்களும் ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யப்படுபவை வெகு சிலதான். பணம், புகழ், அங்கீகாரத்துக்காகவே பல செய்யப்படுகின்றன. அதனால் தரமில்லாததாக உள்ளன. பல்கலைக்கழக ஆய்வேடுகளை மீண்டும் எடுத்து ஆய்ந்தால் அதில் 25% தேறுமா என்பது ஐயம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் கல்வி நிலை தரம் தாழ்ந்து விட்டது வருத்தத்திற்குரியது. ஆலய திருப்பணிகளால் பண்டைய சிற்பங்கள், ஓவியங்கள் பாதிக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு குறித்து உண்மைதான். ஆலய புனரமைப்புக்கு நிதி கிடைக்கிறது என்பதற்காகவே முறையற்ற விதத்தில் செலவழிக்கப்படுகிறது. உதாரணமாக தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை உலக மரபு சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. அதன் புனர் நிர்மாண பணிகளுக்காக நிதி நல்கப்பட்டுள்ளது. துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு அந்த பணிகளை செய்யாமல் தனியார் ஒப்பந்ததாரர்களை வைத்து பணிகளை செய்கின்றனர். ஆந்திராவில் இருந்து கூலி தொழிலாளர்களை அழைத்து வந்து ஒரு மண்டபத்தை ஒப்பந்ததாரர் புனர் நிர்மாணம் செய்தார். அந்த மண்டபத்தை முழுவதும் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தூண் மட்டுமே சிதிலமடைந்து இருந்தது. அதை எழுத்து செப்பம் செய்தாலே போதும். ஆனால் செலவு கணக்கை கூடுதலாக காட்டி ஆதாயம் அடைவதற்காக மண்டபத்தூண்கள் முழுவதையுமே எடுத்து உடைத்து புது தூண்களை வைத்து விட்டார்கள். அந்த தூண்கள் 4 ராஜராஜனின் கல்வெட்டுகள் இருந்தன. தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி பகுதி 2 அது பதியப்பட்டும் இருக்கிறது. அதனுடைய மைப்படி மைசூரில் இருக்கிறது. 4 தூண்களையும் கீழே தள்ளி தூள் தூளாக உடைத்து விட்டார்கள். அந்த செயலை தடுக்க முற்பட்டும் பலனில்லை. அதை நான் நேரடியாக ஆவணப்பதிவு செய்திருக்கிறேன். அது குறித்து உயரதிகாரிகளுக்கு நானும் தீனா ராமச்சந்திரன் அவர்களும் தகவல் தெரிவித்தும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. கடைசி வரை அப்படியேதும் நடக்கவே இல்லை என்று மறுத்தே வந்தார்கள். மேலதிகாரிகளிடம் முறையிட்டும் பயனில்லை. தற்போதைக்கு பணிகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆனால் நாம் இழந்தது இழந்ததுதான். பாதுகாக்க வேண்டிய தொல்லியல் துறையே அழிவுக்கு காரணமாகிவிட்டது மிகப்பெரிய அவலம். இந்து அறநிலையத்துறையே நமது பாரம்பரிய செல்வங்களின் அருமை புரியாமல் சாண்ட் பிளாஸ்டிங் செய்தும் பண்டைய ஓவியங்களின் மீது புதிய பெயிண்ட் அடித்தும் பாழாக்கி கொண்டிருக்கின்றன. அந்நிய படையெடுப்பால் அழிந்ததை விட நமது அரசுகள் துறைகளின் அலட்சியத்தாலும் அதிகாரிகளின் பொறுப்பற்ற தன்மையாலும் திருப்பணி என்ற பெயரில் நடக்கும் கூத்துக்களினாலும் அழிந்தவை அநேகம் என்பதுதான் உண்மை. பாகுபலி படத்தில் வருவதைப் போலவே சிவலிங்கத்தை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு செல்லும் ஒரு சிற்பம் பற்றி சமீபத்தில் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அது குறித்து விளக்க முடியுமா? பாகுபலி படம் நான் பார்க்கவில்லை. டிவியில் ஒருவர் தோளில் சிவலிங்கம் ஒன்றை தூக்கி வரும் காட்சி ஒன்றை பார்த்திருக்கிறேன். நமது வரலாற்றிலும் இது போன்ற சிற்பம் இருக்கிறது. சோழர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பழுவேட்டரையர்களும் கொடும்பாளூர் வேளிரும். சோழ பேரரசின் வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அமைந்தவர்கள் இவர்கள். இருவருடனுமே சோழ மன்னர்களுக்கு மனவினை தொடர்பு இருந்தது. மேலப்பழுவூரில் அவனி கண்ட ஈஸ்வர கிரகம் என்ற கோயில் உள்ளது. பொதுவாக சோழர்களின் சிற்ப மரபிற்கும் பழுவேட்டரையர் கொடும்பாளூர் மரபுகளுக்கும் சிறு சிறு அழகியல் ரீதியான வேறுபாடுகள் உண்டு. இந்த பழுவேட்டரையர் கோயிலின் மேல் மாடத்தில் இருக்கும் ஒரு சிற்பம் தோல் மீது சிவலிங்கத்தை தாங்கி இருக்கிறது. 10-15 ஆண்டுகளாக அதை ஆராய்ந்தும் அது யார் என்று பிடிபடவில்லை. அண்மையில் கொடும்பாளூர் மூவர் கோயிலுக்கு சென்றிருந்தேன். அங்கிருந்த சிற்பங்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது மேலே விமானத்தில் பழுவூரில் பார்த்தது போன்றே சிவலிங்கத்தை தோளில் தாங்கிய சிற்பம் ஒன்று இருந்தது. இரண்டு சிற்பங்களும் ஒரே மாதிரி இருந்தன. அதை ஆராய்ந்து பார்த்தபோது அது சிவன் என்பது தெரிந்தது. மான் ஒரு கரத்திலும் அட்சமாலை மற்றொரு கரத்திலும் உள்ளது. சிவனுக்குரிய மற்ற அங்கு அடையாளங்களும் இருந்தன. பின்னர் பழுவூர் சிற்பத்தையும் மீண்டும் ஆராய்ந்து பார்த்தபோது அதுவும் சிவனே என்பது தெரிந்தது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். மேலும் ஆராய்ந்தேன். சொல்லுங்கள். சைவ சமயத்தில் இருந்த உட்பிரிவுகளில் ஒன்று காளாமுக பாசுபத பிரிவு. இப்பிரிவினர் ராஜராஜன் ராஜேந்திரன் போன்றவர்களுக்கு குருவாக இருந்திருக்கின்றனர். இவர்களுக்கு ஆலயங்களை நிர்வகிப்பது, பள்ளிப்படை கோயில்களை பாதுகாப்பது உட்பட பல பொறுப்புகள் இருந்தன. அவர்கள் ஆலய பொறுப்பில் இருந்தபோது பல சிவ வடிவங்களை நிர்மாணித்தனர். பல்லவர் காலத்து நந்திபுரத்து ஆயிரத்தளியும் அவர்கள் பொறுப்பில் தான் இருந்திருக்கிறது. அங்கே வாகீச சிவ வடிவம் கிடைத்திருக்கிறது. தாமரை மலரில் சிவன் அமர்ந்திருப்பார். நான்கு கரங்களில் ஏட்டுச்சுவடி, சூலம், அட்சமாலை, தாமரை மொக்கு ஆகியவற்றை வைத்திருப்பார். அவருக்கு நான்கு தலை இருக்கும். ஆரம்ப கால அறிஞர்கள் நான்கு தலையை பார்த்து பிரம்மா என்று முடிவு கட்டிவிட்டனர். அவர் வாகீச சிவன். சிவனுக்கு மட்டும்தான் ஒரு காதில் குழை, மற்றொரு காதில் பத்ரகுண்டலம் மற்றும் நெற்றிக்கண் உண்டு. இந்த பகுதியில் கண்டியூர் நந்திபுரத்து ஆயிரத்தளி மட்டும்தான் அத்தகைய சிற்பங்கள் கிடைத்திருக்கின்றன. வாகீச சிவனின் தேவிக்கு வாகீஸ்வரி என்று பெயர். வேள்வி வளர்க்கையில் வாகீஸ்வரன் வாகீஸ்வரியை முன்னிட்டுத்தான் வேட்க வேண்டும். அப்படி காளாமுக பாசுபத சைவ பிரிவினரின் தாக்கத்தை கொடும்பாளூர் மற்றும் மேலப்பழுவூர் ஆலய சிற்பங்களிலும் காண முடிகிறது. அதில்தான் சிவன் தன்னைத்தானே பூஜிக்கும் மரபு இருந்திருக்கிறது. திருமந்திரத்திலும் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்பது உட்பட சில பாடல்களும் இதற்கு சான்றாக அமைகின்றன. திருவையாற்றில் காளாமுக மரபு இருந்திருக்கிறது. அங்கும் தன்னைத்தானே அர்ச்சிக்கும் விழா இன்றளவும் நடைபெற்று வருகிறது. சிவலிங்கத்தை தோளில் வைத்திருக்கும் சிற்பம் உருவம் அருவுருவம் அருவம் என்ற படிநிலைகளை பூஜிக்கும் மரபை காட்டுகிறது. தமிழக கோயில்களை பற்றி நிறைய ஆய்வுகள் செய்தவர் நீங்கள். கோயில்கள் அமைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? பக்திக்காகத்தானா? பக்தி மட்டுமே இல்லை, சமூக உயர்வுக்காகவும் கோயில்கள் அமைக்கப்பட்டன. அவை வெறும் வழிபாட்டு கூடங்களாக இல்லாமல் கலை, சமூகம், பண்பாடு போன்றவை வளர காரணிகளாக இருந்திருக்கின்றன. பக்தி என்பது ஒரு 20% தான், மீதி 80% சமூகம் சார்ந்தது. தனி மனிதனை நெறிப்படுத்துவதிலிருந்து சமூகத்தை வழிநடத்துவது வரை பலவிதங்களில் ஆலயங்கள் உதவிகரமாக இருந்திருக்கின்றன. கோயில்கள் பல்கலைக்கழகங்களாக, நூலகங்களாக இருந்திருக்கின்றன. தில்லை கோயிலில் உள்ள பாண்டியர் கல்வெட்டில் நூலக பராமரிப்பு பற்றிய செய்திகள் காண கிடைக்கின்றன. ராஜராஜனின் கல்வெட்டுகள் மூலம் ஆலயங்களில் வங்கிகள் செயல்பட்டமையை அறிய முடிகிறது. நிதி சேமிப்பு மற்றும் கடன் தரும் நிறுவனங்களாக ஆலயங்கள் இருந்திருக்கின்றன. நீதிமன்றங்கள் அங்கே செயல்பட்டிருக்கின்றன. ஆவணப்பதிவுகள் இருந்திருக்கின்றன. ஊர்ச்சபை அங்கு கூடியிருக்கிறது. கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஆலயங்களில் செயல்பட்டிருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் கல்வெட்டு சான்றுகள் உள்ளன. நீர் மேலாண்மை திட்டங்கள் பலவும் ஆலயத்தை மையமாக வைத்தே செயல்பட்டிருக்கின்றன. இன்றளவும் கோயில்களை ஒட்டி குளங்களை பார்க்கலாம். கோயிலின் மழைநீர் முழுவதும் அந்த குளங்களில் சேகரமாகும்படி அமைக்கப்பட்டிருக்கும். சமூக செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை தரும் அனைத்தும் ஆலயத்தை மையப்படுத்தியே நடந்திருக்கிறது என்பது கல்வெட்டுக்கள் சொல்லும் உண்மையாகும். அவர் ஒரு கருத்து கருவூலம், வரலாற்று களஞ்சியம், எல்லாவற்றையும் ஆதாரத்துடன் விளக்குகிறார். குன்றாத அவரது ஞானத்தை கண்டு வியந்தபடி நன்றி கூறி விடை பெற்றோம். தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் பற்றி துல்லியமாக பயின்ற அறிஞர்களுள் மிகச் சிறந்தவர் டாக்டர் நாகசாமி. அவரும் நானும் சேர்ந்தே பெரிய கோயிலில் கள ஆய்வுகள் செய்து புதிய விஷயங்களை வெளிக்கொணர்ந்திருக்கிறோம். பெரிய கோயில் விமானம் முழுவதும் தங்க தகடுகள் போட்டியிருந்த செய்தி அடங்கிய ஒரு கல்வெட்டை நாங்கள் கண்டுபிடித்தோம். ஒரு காலத்தில் அது பொற்கோயிலாக இருந்திருக்கிறது. அது பற்றிய செய்திகள் நம் இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன. ஆனால் மாலிகாபூர் படையெடுப்பிலும் பின்னால் வந்த மதுரை சுல்தான்களின் ஆட்சியிலும் அவையும் இன்னும் பிற பெருஞ்செல்வங்களும் கொள்ளை போய்விட்டன. அந்த செய்திகளையும் தஞ்சாவூர் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதையும் மையமாக வைத்து உலகத்தமிழ் மாநாடு நடந்தபோது தஞ்சாவூர் என்ற நூலை எழுதினேன். பொது சகாப்தம் 650 முதல் 1850 வரையிலான தஞ்சையின் வரலாறு அது. அதில் தஞ்சை கோயில், சோழர் கால அரண்மனை, நாயக்கர் கால அரண்மனைகளை பற்றியும் அதில் எழுதியிருக்கிறேன். விஜயநகர பேரரசு மட்டும் இல்லையேல் தமிழர்களின் கலை செல்வங்களும் மரபுகளும் என்றைக்கோ சுத்தமாக அழிக்கப்பட்டிருக்கும். விஜயநகர அரசர்களும் அவர்களின் பிரதிநிதிகளாக இருந்த நாயக்கர்களும் இந்த மண்ணின் மைந்தர்களாகவே வாழ்ந்ததால் தான் நமது கலை செல்வங்கள் மீட்டெடுக்கப்பட்டன. ஆனால் நாமோ அதன் அருமை தெரியாமல் இருக்கிறோம். குடவாயில் பாலசுப்பிரமணியன். ராஜராஜேச்சரம் எனது படைப்புகளில் சிறந்ததாக பாராட்டப்படுவது தஞ்சை பெரிய கோயில் பற்றிய ராஜராஜேச்சரம். அந்த நூல் உருவாக மிக முக்கிய காரணம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள். என்னுடைய சகோதரரும் அவரும் வகுப்பு தோழர்கள். அவருக்கு தஞ்சாவூர் மீதும் அதன் வரலாறு மீதும் மிகுந்த ஆர்வம் உண்டு. நான் தஞ்சை பெரிய கோயில் குறித்து ஆராய்ந்து சொல்லும் தகவல்களை மிக ஆர்வமாக கேட்பார். 2010 தஞ்சை பெருங்கோயிலின் 1000 ஆண்டை ஒட்டி அதை பற்றிய முழுமையான நூலை வெளியிட கூறினார் சுவாமிகள். அதை வெளியிடுவதற்காகவே சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ரிஷிகேசத்திலிருந்து வந்தார். அந்த பெருமன்னனுக்கு அஞ்சலி செலுத்தவும் பெருங்கோயிலுக்கு மரியாதை செலுத்தவும் அவர் தனது உடல்நிலையை பொருட்படுத்தாது வந்தார். அதை மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அந்த நூலுக்கு தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான முதல் பரிசு கிடைத்தது. குடவாயில் பாலசுப்பிரமணியன். காணாமல் போகும் வரலாறு. சுதந்திரத்துக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் நமது கல்வெட்டுகளையும் சாசனங்களையும் செப்பேடுகளையும் படியெடுத்து பாதுகாத்தனர். சுதந்திரத்துக்கு பின் இதற்கென்ற தனித்துறைகள், பல்கலைக்கழகங்கள், 1000 நிறுவனங்கள் இருந்தும் நாம் அந்த அளவிற்கு செய்யவில்லை. ஆங்கிலேயர்கள் செய்ததில் 10% கூட நாம் செய்யவில்லை. அவர்கள் பதிவு செய்ததிலும் 30% தான் அச்சு கொண்டுள்ளது. இவையெல்லாம் முழுமையாக வெளிவந்தால்தான் தமிழ்நாட்டின் உண்மையான வரலாற்றை அறிய முடியும். ஆனால் இதற்கு அரசோ, துறைகளோ, பல்கலைக்கழகங்களோ முயற்சிப்பதில்லை. குடவாயில் பாலசுப்பிரமணியன். மிகப்பெரிய கலை இழப்பு. சோழர் பல்லவர் என்ற கலைமரபில் முற்கால சோழர்களின் கலைமரபு மிகவும் சிறப்பானது. விஜயாலயின் ஆதித்தன் தொடங்கி செம்பியன் மாதேவி வரையிலான முற்கால சோழர் கலைமரபு உலக அளவில் புகழ் பெற்றது. வெளிநாட்டிலிருந்து அவற்றை கண்டுகளிக்கவே ஆர்வத்துடன் வருவர். அவர்கள் வரும் 4 தலங்கள். 1, கும்பகோணத்தில் கீழ்கோட்டம் என்று சொல்லப்படும் நாகேஸ்வரன் கோயில். 2, தஞ்சை அருகே இருக்கும் புள்ளமங்கை ஆனந்துரையார் கோயில். 3, திருச்சி நாமக்கல் வழியில் சீனிவாச நல்லூரில் இருக்கும் குரங்கநாதர் சிவாலயம். 4, மயிலாடுதுறை அருகே புஞ்சை ஆலயம். இந்த ஆலயங்களை பார்த்து புரிந்து கொண்ட பிறகுதான் சோழர் கலைக்கு உள்ளேயே வருவார்கள். கீழ்கோட்டம் எனப்படும் நாகேஸ்வரன் கோயில் ஆதித்தன் காலத்து கற்றளி. சோழ மரபும் பல்லவ மரபும் இணைந்த கலை அது. அந்த கோயிலில் 56 பேனல்களில் 6 அங்குல நீளம், 4 அங்குல உயரத்தில் இராமாயணம் முழுவதும் மினியேச்சர் சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருந்தது. அதே போல சிவபுராணம் முழுவதும் செதுக்கப்பட்டிருந்தது. அண்மையில் நடந்த மகாமகத்தின் போது சீரமைக்கிறேன் என்ற பெயரில் இந்து சமய அறநிலையத்துறையினர் சாண்ட் பிளாஸ்டிங், வாட்டர் பிளாஸ்டிங் செய்யக்கூடாது என்ற ஆணையை மீறி செய்து அத்தனை சிற்பங்களையும் பாழாக்கிவிட்டார்கள். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கலை இழப்பு இதுதான். குடவாயில் பாலசுப்பிரமணியன். கோவிலா குளியலறையா? தனியார் தரும் நிதியை செலவழிப்பதற்காக நன்றாக இருக்கும் கோயில் சுருளை மாற்றி டைல்ஸ் ஒட்டியும் தரைத்தளத்தில் டைல்ஸ் கிரானைட் ஒட்டியும் பாழாக்குகிறார்கள். உண்மையை சொன்னால் கோயில்களை குளியலறை கழிப்பறை போன்று ஆக்கி வருகிறார்கள். அதில் முதியவர்களும் குழந்தைகளும் வழுக்கி விழுந்து காயம்பட்டு கொள்கிறார்கள். அறநிலையத்துறை மட்டுமல்ல, மடாதிபதிகளும் கூட தங்கள் நிர்வாகத்தில் இருக்கும் கோயில்களில் இந்த மாற்றங்களை செய்வது அவலம். திருவையாறில் ஐயாறுப்பர் ஆலயத்துடன் வடகைலாயம், தென்கைலாயம் என்று மொத்தம் 3 கோயில்கள் அங்கே வெளிநாட்டில் இருந்து வரும் நிதியை செலவழிப்பதற்காக நல்ல கற்களை எடுத்துவிட்டு தரையில் கிரானைட்டை பதித்திருக்கிறார்கள். பழைய ஓவியங்களின் வண்ணம் பூசியிருக்கிறார்கள். இப்படி செய்கையில் பண்டை கல்வெட்டுகள் தாமாகவே அழிந்து விடுகின்றன. எதிரிகளால் அழிக்கப்பட்ட காலம் போய் அலட்சியம், பொறுப்பின்மை, பொருளீட்டும் நோக்கம் போன்றவற்றால் நம்மவர்களாலேயே அழிக்கப்படும் காலகட்டத்தில் இருக்கிறோம். இது கண்டனத்திற்குரியது. இந்த நிலை நீடித்தால் இன்னும் 100 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்த கலை செல்வமும் எஞ்சியிருக்காது. குடவாயில் பாலசுப்பிரமணியன். 7 பல்லவ சிற்பிகள். மகாபலிபுரத்தை அடுத்த பூஞ்சேரி என்ற கிராமத்தில் உள்ள நொண்டி வீரன் குதிரை தொட்டி என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய பாறையிலும், அதை அடுத்துள்ள சிறு சிறு குன்றுகள் போன்ற பாறைகளிலும் கேவாத பெருந்தஞ்சன், சாதமுத்தியன், திருவற்றியூர் ஆபாஜன் என 7 பல்லவ சிற்பிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. 4 வழி புறச்சாலை அமைப்பதற்காக இவற்றின் மீது மண்ணை போட்டு மூடிவிட்டனர். அப்படி செய்ததில் 3 சிற்பிகளின் பெயர்கள் மண்ணுக்குள் அமிழ்ந்து விட்டன. 4 பெயர்கள் கொண்ட பாறைகள் மட்டுமே எஞ்சி நிற்கின்றன. இதையறிந்த நான் தமிழ் இந்து நாளிதழில் கோரிக்கை வைக்க மண் கொட்டுவதை நிறுத்தியிருக்கின்றனர். ஒரு சிலர் மட்டுமே எதிர்ப்பு குரல் கொடுக்க முடிகிறது. பணபலம், அதிகார பலத்தின் முன்னால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. திருப்பணி செய்பவர்களின் அறியாமை ஒழிய வேண்டும். அப்போதுதான் நமது கலை செல்வங்களை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்ல முடியும். குடவாயில் பாலசுப்பிரமணியன். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.